ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 8 பாடல் முதல் 9 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ உள்ளதும் இல்லதும் வாய் முன் உற்ற உணர்வது வாய் உன் மூலம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி என்னையன் என்னை தானாக்கி கொண்ட சமத்தை பார்த்தோழே சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ பாராதி பூதம் நீ அல்லை உன்னை பாரிந்தீரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர் ஊனே என்றான் ஐயன் அன்பாய் ஊரைத்த சொல் ஆனந்தம் தோழி.
இதுவரை 7 பாடல்களுக்கு நாம் விளக்கம் பார்த்துள்ளோம். இன்று நாம் அடுத்த 2 பாடலுக்கு செல்கின்றோம். 8, 9 இந்த 2 பாடல்களுக்கு விளக்கத்திற்கு செல்கின்றோம். 8 பாடலை பார்த்தால் உள்ளதும் இல்லதுமாய் முன் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தல் எனச் சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார்த்தோழி. அதேபோல் அடுத்த பாடலும் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இந்த 2 பாடலையும் இன்று நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இந்த 2 பாடல்களிலும் தாயுமானவர் பரபிரம்ம தத்துவத்தை அல்லது உபனிஷத் கூற இருக்கின்ற தத்துவத்தினுடைய சாரத்தை கூறியிருக்கின்றார். உபனிஷத்தானது பரபிரம்மத்தை விளக்க ஒரு முறையை கையாண்டிருக்கின்றது. அந்த முறையை இங்கு கையாண்டு உபனிஷத்தினுடைய சார கருத்தை இந்த 2 பாடல்களில் கூறியிருக்கின்றார். மற்ற இடங்களிலெல்லாம் நாம் சில சாதனைகள் அல்லது இந்த ஞானத்தினால் அடைந்த பலன், அந்த பலனை அடைந்தவர்களுடைய மனநிலை இவைகளையெல்லாம் பார்த்து வந்தோம். ஆனால் இந்த வகுப்பில் நாம் உபனிஷத் கருத்தை கிரகித்துக் கொள்ள அல்லது கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். வேறு வழி இல்லை, அதைத்தான் நாம் சொல்லியாக வேண்டும். இங்கு உபனிஷத்தினுடைய சாரத்தை அப்படியே இந்த 2 பாடல்களில் வைத்துள்ளார். ஆகவே நாம் என்ன சொல்லலாம், இந்த 2 பாடல்கள் வேதாந்தத்தினுடைய சாரம், உபனிஷத்தினுடைய சாரம் என்று சொல்லலாம். உபனிஷத் என்ன முறையை கையாண்டு எதை எப்படி உபதேசிக்கின்றது அதை இங்கு அழகாக வைத்துள்ளார். அதனால் இந்த பாடல்களை என்ன சொல்லலாம்னா உபனிஷத் மந்திரங்கள் என்றே சொல்லலாம். நம்ம இந்த பாடல்களை பார்ப்பதற்கு முன்னாடி இங்கு எப்படிப்பட்ட அறிவு எந்த விதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது நாம் பார்த்து பிறகு பாடல்களுக்குள் சென்றால் அந்த அறிவுடன் பாடல்களுக்குள் சென்றால் நமக்கு சுலபமாக விளங்கும். உபனிஷத் சப்த ரூபமாக அமைந்துள்ள ஒரு ஞானத்தை கொடுக்கும் கருவி. உபனிஷத் என்பது சப்த ரூபமாக, அது வாக்கிய ரூபமாக இருந்து நமக்கு அறிவை கொடுக்கும். எத்தனையோ வாக்கியங்கள் இருந்தாலும் எந்த ஒரு வாக்கியம் மைய கருத்தாக இருக்கின்றதோ அந்த வாக்கியத்தை நாம் மகா வாக்கியம் என்று அழைக்கின்றோம். மகா வாக்கியம் என்றால் உபனிஷத்தினுடைய மைய கருத்தை கூறுகின்ற வாக்கியம், உபனிஷத்தில் அமைந்துள்ள சாரமான கருத்தை கூறுகின்ற வாக்கியம். வாக்கியம் என்றால் பல சொற்களினுடைய சேர்க்கை, ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் என்று சொல்வது. தமிழ்லையும் வாக்கியம் என்றால் நமக்கு புரியும். ராமர் காட்டுக்கு சென்றார், இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் ராமர் என்ற சொல்லும், காட்டுக்கு என்ற சொல்லும், சென்றார் என்ற சொற்களும் இருக்கின்றது. அப்படி சொற்களெல்லாம் சேர்ந்து இருப்பதுதான் வாக்கியம். பிறகு சொல் என்றால் என்ன, அதற்கெல்லாம் லட்சணம் இருக்கு, அதெல்லாம் இலக்கணத்துக்குள்ள போனா நம்ம தெளிவா பார்க்கலாம். வாக்கியத்துக்கு சமஸ்கிருத லட்சணம் பதானாம் சமூக, பதங்களினுடைய சமூகம் வாக்கியம். பதம் என்றால் சொல், பதானாம் என்றால் சொற்களினுடைய சேர்க்கை, வாக்கியம் ஒரு சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தை நம்ம காதல கேட்கிறோம்னா அது சொற்களினுடைய சேர்க்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு வாக்கியத்தை கூறுகின்றேன், அந்த வாக்கியம் முழுமையாக உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் என்ன நிபந்தனை, அந்த வாக்கியத்தில் நான் பயன்படுத்திய அனைத்து சொற்களை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு வாக்கியத்தை நான் கூறினால் ராமர் காட்டுக்கு செல்கிறார் என்ற வாக்கியம் உங்களுக்கு ஏன் புரிந்தது, ராமர்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியும், காட்டுக்குங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும், செல்கிறார்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியும். இதுல ஏதாவது ஒரு சொல்லுக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இந்த வாக்கியம் நமக்கு புரியாது. ஆகவே ஒரு வாக்கியம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற பதங்களை பற்றி, சொற்களை பற்றிய அறிவு நமக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். இனி மகா வாக்கியம் என்ற வாக்கியத்தில் மூன்று சொற்கள் இருக்கின்றன, தது, துவம், அசி. தத், துவம், அசி, இது மகா வாக்கியம். இதுல மூன்று சொற்கள் இருக்கின்றது. இந்த மகா வாக்கியம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் இந்த மூன்று சொற்களினுடைய அறிவு நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இதுல ஏதாவது ஒரு சொல்லினுடைய அறிவு புரியவில்லை, தெரியவில்லை என்றால் வாக்கியம் நமக்கு புரியாது. அப்படி தது என்ற சொல்லுக்கு இறைவன், ஈஸ்வரன் என்று பொருள். ததுனா அதுன்னு அர்த்தம், துவம்னா நீ, அசினா இருக்கின்றாய். இப்ப எது மகா வாக்கியம், நீ அதுவாக இருக்கின்றாய். இப்ப நீ அதுவாக இருக்கின்றாய் என்ற வாக்கியத்துல முக்கியமாக இரண்டு பதங்கள் இருக்கின்றது, ஒன்று துவம் பதம், இனி ஒன்று தத் பதம். துவம் பதம்னா நீ என்கின்ற சொல், தத் பதம்னா அது என்கின்ற சொல். இப்பொழுது துவம் நீ என்கின்ற சொல் ஜீவனை குறிக்கின்றது, தது என்கின்ற சொல் ஈஸ்வரனை குறிக்கின்றது, அசி என்ற சொல் இரண்டும் ஒன்று என்ற சேர்க்கை, ஐக்கியத்தை குறிக்கின்றது. இப்பொழுது தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை நாம் பலமுறை கேட்டாலும் எப்பொழுது நமக்கு சரியாக புரியும் என்றால், எப்பொழுது ஜீவன் ஈஸ்வரன் என்ற தத்துவம் முழுமையாக நமக்கு புரியுமோ அப்பொழுதுதான் மகா வாக்கிய அர்த்தம் நமக்கு புரியும். காரணம், துவம் என்ற சொல் நீ என்பதை ஜீவாத்மா என்று பார்த்தோம். ஜீவனாகிய நீ ஈஸ்வரனாக இருக்கின்றாய்னா அந்த ஜீவன்கிற சொல்லுக்கு நமக்கு பூர்ண அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஜீவன் அப்படிங்கிற சொல்லுல முழுமையான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கணும், ஈஸ்வரன் சொல்லுல முழுமையான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்ப ஜீவன்கிற சொல்லுல என்னென்ன அர்த்தம் எல்லாம் இருக்கோ அதுவும் புரிஞ்சு, ஈஸ்வரன் சொல்லுல என்னென்ன அர்த்தம் இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சு, பிறகு இந்த ஐக்கியத்தை பார்க்கும் பொழுது நாம் வந்து ஐக்கியத்தையும் புரிந்து மகா வாக்கியத்தை புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த மகா வாக்கியத்தை கஷ்டப்பட்டு புரிஞ்சிட்ட என்ன பிரயோஜனம், அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அப்படின்னு சொன்னார். இந்த சொல்லு வந்து ஆனந்தத்தை கொடுக்கின்றது, இந்த வாக்கியம் ஆனந்தத்தை கொடுக்கின்றது. அப்ப இந்த ஆனந்தம்னு என்ன, சுகத்தை மோட்சத்தை கொடுக்கின்றது. இப்ப இந்த வாக்கிய ஞானம் நமக்கு மேலான மோட்சம்ங்கிற பலனை கொடுப்பதனால் இந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சியில் ஈடுபட வேண்டும். இப்ப நாம் இனி என்ன செய்யலாம், வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பத விசாரத்தை செய்ய வேண்டும். வாக்கியம் புரியணும்னா அதில் இருக்கிற சொற்களினுடைய அறிவு நமக்கு தேவை. ஆகவே இப்ப நம்ம சுருக்கமா ரெண்டு பதத்தினுடைய விசாரத்தை மேற்கொள்ள போகின்றோம். ஒன்று ஈஸ்வரன் என்கின்ற பத விசாரம், இனி ஒன்று ஜீவன் என்கின்ற பத விசாரம். இப்ப ஈஸ்வரனை இப்ப முதல்ல விசாரம் பண்ணி, பிறகு ஜீவனை விசாரம் பண்ணி, அப்படி விசாரம் பண்ணினதற்கு பிறகு எந்த அடிப்படையில ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆகவே இது வந்து மகா வாக்கிய விசாரமாக நம்முடைய வகுப்பு அமைய போகின்றது. காரணம் என்ன, இந்த ரெண்டு பாடல்களிலும் இந்த மகா வாக்கியத்தை தான் தாய்மானவர் சொல்லி இருக்கின்றார். எட்டாவது பாடலில் தத்வத விசாரத்தை இங்கு சொல்லியிருக்கின்றார், ஈஸ்வரனை பற்றிய விசாரம். ஒன்பதாவது பாடலில் ஜீவனை பற்றிய விசாரம் இங்கு இருக்கின்றது. ஜீவஸ்வரூப விசாரம் ஒன்பதாவது பாடலிலும், ஈஸ்வரனை பற்றிய விசாரம் இதில் மறைந்திருக்கின்றது. இங்க ஈஸ்வரன்கிற பெயரெல்லாம் வரலையேன்னா, ஈஸ்வரன்கிற பெயர் வராவிட்டாலும் அந்த ஈஸ்வரனை பற்றிய ஞானம் இதில் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நம்ம முதல்ல ஈஸ்வரனை பற்றிய தத்துவத்தை எடுத்துக் கொள்கின்றோம். உடனே என்ன கேள்வி வருகின்றது, இறைவன் ஈஸ்வரன் என்பவர் யார், யார் இறைவன் என்ற கேள்வி வரும்பொழுது சாஸ்திரம் கொடுக்கின்ற பதில் படிப்படியாக பதிலை கொடுக்கின்றது. இப்ப எடுத்த உடனே மேலான பதிலை கொடுத்தா யாருக்கும் புரியாதுன்னு சொல்லி படிப்படியாக பதில் கொடுக்கப்படுகிறது. இப்ப சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, முதல் வகுப்புல ஒரு மாதிரி சயின்ஸ சொல்லி கொடுப்போம், இரண்டாம் வகுப்புல அதை விட கொஞ்சம் ஹையர் லெவல்ல வரும், மூணாம் வகுப்புல அதை விட மேல்நிலைன்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி சயின்ஸினுடைய தத்துவம் எப்படி சொல்லி கொடுக்கிறோமோ அதே போல அந்த ஈஸ்வர தத்துவம் சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்துல சாஸ்திரம் என்ன சொல்கின்றது, அந்த ஈஸ்வரன் என்பவர் இந்த உலகையெல்லாம் படைத்தவர், படைக்கிறவர், இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர் சாதாரண நிலையில. அப்ப சாதாரண மக்களா இருந்தா அல்லது சாதாரண நிலையில் இருக்கிற நாம ஈஸ்வரனை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகத்தை படைக்கிறவர், நம்மை காப்பவர், நம்முடைய கர்ம பலனை எல்லாம் தருபவர், நாம் ஒரு செயல் செய்துட்டோம்னா அந்த செயலுக்குரிய பலனை எல்லாம் கொடுப்பவர், இப்படியெல்லாம் ஆரம்ப நிலையில சொல்லப்படுகிறது. இதோட நம்ம நிக்கல, இதோட நம்ம நின்னுட்டோம்னா இதோட இருந்துருவோம். நீ அடுத்தது கொஞ்சம் இறைவனை பற்றி அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகும் பொழுது அடுத்தபடியாக என்ன வருகிறது, இந்த இறைவன் என்ற தத்துவம் இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கின்றார். இந்த வார்த்தை எங்காவது கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கும், உபாதான காரணம்னு சொல்லி. இப்ப வந்து களிமண் இருக்கிறது, அதிலிருந்து விதவிதமான பானைகள் செய்யறோம், அந்த பானைகளுக்கெல்லாம் களிமண் உபாதான காரணம். அதே போல இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள் தோன்றி இருக்கு, பஞ்சபூதங்கள், அதிலிருந்து எத்தனையோ விதவிதமான மாற்றங்கள், எத்தனையோ லோகங்கள், இதுக்கெல்லாம் பொருளை பகவான் எங்கிருந்து கொண்டு வந்தார். இப்ப பகவான் எங்கேயோ இருந்துட்டு இந்த பொருள்கள் இறைவனுக்கு அப்பாற்பட்டு இருந்து இந்த உலகத்தை படைச்சாரா, இந்த உலகத்தை படைப்பதற்கு பகவான் இறைவன் பொருளுக்கு எங்கு போனார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம்னா எங்க ஆரம்பிப்பார்கள், அதை உற்பத்தி செய்யற பொருள் எங்க கிடைக்குதோ அங்கதான் அதை வந்து ஆரம்பிப்பார்கள். அப்படி இந்த உலகத்தை பகவான் படைக்கிறதுக்கு பொருளுக்கு எங்க போனார் என்றால், அந்த இறைவனிடத்திலேயே மாயா என்ற ஒரு பொருள் இருக்கிறது. பகவானை சார்ந்து பகவானுக்கு அடிமையாக மாயையின் ஒரு பொருள், அதன் துணை கொண்டு இந்த உலகத்தை உருவாக்கினார். அந்த மாயை வந்து இறைவனிடமிருந்து வேறாக இல்லை. இப்ப இறைவனிடமிருந்து வேறாக இல்லாத மாயை என்ற பொருளின் துணை கொண்டு இந்த உலகத்தை உருவாக்கினார். அப்ப இந்த நாம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் இப்படி தோன்றுவதற்கு முன் எங்கு இருந்தது என்றால், மாயைக்குள் இருந்தது. பெரிய மரத்தை பார்க்கிறோம், இந்த மரம் வருவதற்கு முன்னாடி எங்கு இருந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லுவோம், விதைக்குள் இருந்தது. பெரிய ஆலமரம் சின்ன விதைக்குள் இருந்தது, பிறகு வந்து அது வளர்ந்து பெரியதானது. அதே போல இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி எதற்குள் இருந்ததுனா, மாயா என்ற தத்துவத்திற்குள் இருந்தது. பிறகு அந்த இறைவன் என்பவன் யார் என்றால், ஒரு அறிவு சுரூபமான உணர்வு ரூபமான அந்த இறைவன் இந்த மாயையை தன் வசத்தில் வைத்துள்ளார். அப்ப இறைவன் ஈஸ்வரன் என்ற தத்துவமானது அறிவு சுரூபமாகவும் அறிவு பூர்வமாக உணர்வு ரூபமாக எப்பொழுதும் இருக்கின்ற சத் ரூபமாக ஞான ரூபமாக இருக்கின்ற ஒரு தத்துவம் இந்த ஜடமான சார்ந்திருக்கின்ற மாயையை துணை கொண்டு இந்த உலகத்தை உருவாக்கியது. இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்ப ஈஸ்வரன் என்பவர் அறிவு ரூபமாக அழியாத என்றும் இருப்பவர் ஜடமான மாயையினுடைய துணை கொண்டு இந்த உலகத்தை படைத்துள்ளார். இந்த உலகம் வந்து ரெண்டு ஸ்டேஜில் இருந்திருக்கு, ஒன்று நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற நிலை, இனி ஒன்று இவைகளெல்லாம் வெளித்தோற்றத்துக்கு வராம மாயைக்குள் இருந்தது. இது வந்து அடுத்த படியில இறைவனை பார்க்கிறது. முதல் படியில என்ன பார்த்தோம், இந்த உலகத்துக்கு காரணம், அதை விட என்ன, எனக்கு என்ன காப்பாற்றுபவர், நான் ஏதாவது தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பவர், நான் நல்லது செஞ்சா அதை பகவான் நோட் பண்ணி வச்சுட்டு, சித்திரகுப்தன் எல்லாம் சொல்லுவோமே அதெல்லாம் பகவான் குறிச்சு வச்சுட்டு கண்டிப்பா நான் செய்யற தர்மத்துக்கு பலனை கொடுப்பவர். இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடிஞ்சது இறைவனை. அதுக்கு அடுத்ததான் என்ன பாக்கிறோம், இறைவனுடைய உடலே இந்த உலகம் அளவுக்கு நம்ம பாக்கிறோம். இந்த உடல் என்னன்னா இறைவனுடைய, இந்த உலகம் வந்து இறைவனுடைய உடல் என்ற அளவுக்கு வந்தோம். காரணம் என்னன்னா அந்த இறை தத்துவத்துக்குள்ள போகும் பொழுது மாயா என்பது இறைவனுடைய, இறைவனிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இனி இதற்கு அடுத்த தத்துவம் போவோமே, இதற்கு மேல்படி. இதெல்லாம் ரொம்ப மெதுவா போக வேண்டியது, ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், அப்படியே ரொம்ப வேகமா இறைவனை பிடிக்க போறோம், கடைசி படிக்கு போக போறோம். இதற்கு அடுத்தபடி போனோம்னா அந்த ஈஸ்வரன்கிற தத்துவத்தையே நம்ம ரெண்டு கூறா பிரிச்சிடறோம். ஈஸ்வரன்கிற தத்துவத்தையே இரண்டாக பிரித்து விடுகின்றோம். எப்படின்னு சொன்னா அந்த ஈஸ்வர தத்துவத்திடம் இருக்கின்ற அழியாத ஒன்று, அதாவது அறிவு சுரூபமாக இருத்தல் என்ற சொரூபமாக இருக்கிறது, இனி ஒன்று மாயா சொரூபம் என்று இப்ப ஈஸ்வரனையே ரெண்டா பிரிச்சிடறோம். இதற்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டையும் கலந்து புரிஞ்சிட்டு இருந்தோம், அறிவுடைய ஈஸ்வரன், ஞானத்தையுடைய அறிவு சொரூபமானவர் ஜோதி சுரூபமான ஈஸ்வரன், மாயையினுடைய துணை கொண்டு மாயையை உடலாக கொண்டு இந்த உலகத்தை உருவாக்கினார்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கிறோம், அதேதான், ஆனா அந்த ஈஸ்வரனையே ரெண்டு கூறா பிரிச்சு பாக்கிறோம். இப்படி இந்த ஈஸ்வரனை ரெண்டு கூறா பிரிச்சு மனசுக்குள்ள புரிந்து வைத்துள்ளோம். அப்படி புரிஞ்சு வைக்கும் பொழுது ஒரு பகுதி இருக்கின்றதே, எந்த பகுதி, இறைவனுடைய அழியாத அறிவு சுரூபமான பகுதி இருக்கே, அந்த இறைவனுடைய பகுதிக்கு வந்து பிரம்மன் என்ற பெயரை கொடுக்கின்றோம். பரமாத்மா, பிரம்ம தத்துவம் என்ற பெயரை கொடுக்கிறோம். இனி ஒரு பகுதி இருக்கின்றதே, என்ன பகுதி, மாயா என்ற பகுதி. அந்த மாயாங்கிற பகுதி ரெண்டா இருக்கு, ஒன்று இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்னாடி மாயான் ஒரு பகுதி, உலகம் உருவாகியவுடன் உலகம் ஜெகத் என்று இருக்கிறது, அந்த பகுதியை வந்து நம்ம வந்து மாயா அல்லது ஜெகத். எப்படி ரெண்டு விதத்திலையும் சொல்றோம், ஜெகத்துன்னு சொன்னா வெளித்தோற்றத்திற்கு வந்தது, மாயைன்னு சொன்னா வெளித்தோற்றத்திற்கு வராத பகுதி அப்படின்னு இப்ப ரெண்டா பிரிச்சறோம். இதெல்லாம் எப்படி பிரிக்கிறோம்னா எல்லாம் அறிவுல பிரிக்கிறோம், உடல்ல போய் நம்ம பிரிக்கிறது இல்ல, அரிசியும் கல்லும் கலந்திருக்கு கையில பிரிக்கிறது போல பிரிக்கிறதல்ல, இதெல்லாம் அறிவுல நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா முன்ன வந்து இப்படி பிரிக்க தெரியாம இருந்தவர்கள் இப்பொழுது நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சு ஈஸ்வர தத்துவத்துல என்ன செய்கின்றோம், பிரம்மன் ஒரு பகுதி இருக்கு, மாயைன்னு ஒரு பகுதி இருக்குன்னு பிரிச்சுட்டு பிறகு ஜீவன் இடத்துல வர்றோம், நம்ம ஜீவாத்மா தத்துவத்துக்கு வர்றோம். அதை பற்றி நம்ம 9வது பாடல்ல பார்க்க போறோம், அங்கேயும் இதே காரியத்தை செய்ய போறோம். அந்த ஜீவனையும் ரெண்டா பிரிச்சு ஜீவனை வந்து ஆத்மஸ்வரூபம் அனாத்மஸ்வரூபம்னு பிரிக்க போறோம், உடல் இந்த உடலுக்கு சாட்சியாக இருப்பவன் பிரிக்க போறோம். அப்படி பிரிச்சு என்ன செய்ய போறோம், இந்த உடலை ஒரு பக்கமா தள்ளிட்டு இந்த உடலுக்கு சாட்சியாக இருக்கின்ற, உடலை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற, உடலை விளக்கிக் கொண்டிருக்கின்ற அறிவு தத்துவத்தை எடுத்துட்டு இந்த ஜீவன்கிறவனுடைய ஒரு தன்மையான ஆத்மஸ்வரூபமும் ஈஸ்வரனுடைய ஒரு தன்மையான பிரம்மஸ்வரூபமும் ஒன்று என்று ஐக்கியத்தை பார்க்க போறோம். எப்படி நம்ம ஐக்கியம் பண்ண போறோம், ஜீவனை பிரிச்சு ஜீவனுடைய ஒரு அம்சத்தை எடுத்துட்டு ஈஸ்வரனை பிரிச்சு ஈஸ்வரனிடம் இருக்கின்ற ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்ம அம்சமும் ஆத்மா அம்சமும் ஒன்றுன்னு சொல்ல போறோம். ஒரு கால் இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் செய்யாம சேர்த்தே ஈஸ்வரன் ஜீவன் சொன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஐக்கியம்னு சொல்லவே மாட்டோம். அந்த ஈஸ்வரன் வந்து நம்ம எல்லாம் படைத்தவர், நமக்கு தாய் தந்தைன்னு சொல்லிடுவோம். நம்ம எல்லாம் இறைவனிடமிருந்து தோன்றியவர்கள்னு சொல்லிடுவோம். ஆனா பிரிச்சதுக்கு பிறகு நம்ம ஐக்கியத்தை சொல்ல முடியும். அப்படி இந்த இரண்டு பாடல்ல என்ன செய்யறார் தாயுமானவர், எட்டாவது பாடல்ல ஈஸ்வரனிடம் பிரிக்கிற வேலையை செய்யறார், ஒன்பதாவது பாடல ஜீவனிடம் பிரிக்கின்ற காரியத்தை செய்கின்றார், செய்து ஐக்கியத்தையும் சொல்கின்றார். அவ்விதத்தில் இந்த ரெண்டு பாடலையும் அமைத்துள்ளார். அதனாலதான் நம்ம வந்து இந்த ரெண்டு பாடலை பார்க்கும் பொழுது நேரடியா வேதாந்தத்துக்குள்ள போய்தான் இந்த பாடல்களை நாம் பார்க்க வேண்டும். இதுல இருந்து தாயுமானவர் எப்படி அத்வைத தத்துவத்தை எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்பதும் நமக்கு விளங்குகின்றது. இப்பொழுது உபனிஷத்துல பயன்படுத்துகின்ற முறை என்னன்னு சொன்னா, முதல் ஸ்டெப் பிரித்தல், அதை நம்ம சமஸ்கிருதத்துல சொல்லணும்னா விவேகம் அப்படின்னு சொல்லலாம். விவேக அப்படின்னு சொன்னா பிரித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பிரித்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எதையும் எதையும் பிரிக்கணும், ரெண்டு பொருள் நம்ம அறியாமையினால கலந்திருந்தால் அதை கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு பேரு விவேகம். அப்படி முதல் செய்ய வேண்டியது விவேகம் அல்லது பிரித்தல். இப்ப எப்படி பிரிக்கிறோம், எதன் அடிப்படையில பிரிக்கின்றோம் என்றால், நாம இங்க பிரிக்கிற அடிப்படை எப்படி, அதற்கு பயன்படுத்துகின்ற தர்க்கம் அல்லது நியாயம் யுக்தி என்னவென்றால், திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற உபாயம் திருக் திருஷ்ய விவேகம். அதாவது எப்படி பிரிக்கின்றோம் என்றால், அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படி பிரிக்கின்றோம். அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு என்று பிரிக்கின்றோம். அப்ப பிரிக்கிறதுக்கு நாம பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி திருக் திருஷ்ய விவேகம். திருக்குனா அறிபவன், திருஷ்யம்னா அறியப்படுவது. இப்ப நம்ம எப்படி பிரிக்கிறோம், அறிபவன் அறியப்படுவது என்று பிரிக்கின்றோம். இப்ப வந்து பல கோணத்துல பிரிக்கலாம், ஒரு பொருளை வந்து பல கோணத்துல பிரிக்கலாம். இப்ப நம்மையே வந்து ஸ்தூல உடல் சூக்ஷ்ம உடல்னு பிரிக்கலாம், நம்மையே வந்து இந்த ஊரை சார்ந்தவன் இந்த ஊரை சாராதவர்கள் அப்படின்னு பிரிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இது ஒரு பெரிய பிரிப்பு என்னன்னு சொன்னா, அறிபவன் அறியப்படும் பொருள்னு பிரிக்கிறோம். அப்படி தத்பதத்துக்கு போனோம்னா, ஈஸ்வரனிடம் போனோம்னா, ஈஸ்வரன் வந்து இந்த உலகத்தை எல்லாம் அறிகின்றார், அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார், எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கார். நம்ம எதுக்கு சாட்சியா இருக்கோம்னா அடுத்த பாடல்ல பார்ப்போம். ஈஸ்வரன் எதற்கு சாட்சியா இருக்கார், அனைத்திற்கும் சாட்சி பூதமாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் அறிவு சுரூபமாக இருப்பவர் திருக். பிறகு அவரால் அறியப்படுவது என்ன என்றால் மாயை, பிறகு இந்த உலகம். அப்படி இந்த உலகமும் மாயையும் ஒரு பகுதியில போட்டு அதை அறிகின்ற பிரம்ம தத்துவத்தை வேறொரு பகுதியா நம்ம வந்து பிரித்தல் முதல் செய்கின்ற காரியம். இனி உபனிஷத்துல அடுத்து செய்கின்ற காரியம் என்னவென்றால், பிரித்தலுக்கு பிறகு நம்ம அடுத்தது என்ன செய்வோம், சாதாரண உதாரணத்துக்கு போவோமே, அரிசி கல்லும் கலந்துடுது, முதல்ல என்ன செய்வோம், அரிசியையும் கல்லையும் பிரிப்போம். ஃபர்ஸ்ட் அரிசியும் கல்லையும் பிரிச்சு ரெண்டாவது என்ன செய்வோம், ஒரே ஒரு மரத்திலேயே அரிசியை ஒரு பக்கம் வச்சுக்குவோம், கல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது என்ன செய்வோம் தெரியுமோ, கல்லை நீக்குவோம், தூக்கி போட்டுருவோம் கல்ல. பிரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்து போய் குக்கர்ல போட மாட்டோம். பிரிக்கிறனுடைய அர்த்தமே என்ன, வேண்டாத்தத நீக்குவதற்காகத்தான் நம்ம பிரிக்கிறோம். அப்படி இரண்டாவது படி என்னவென்றால் நீக்குதல். இந்த நீக்குதலுக்கு சமஸ்கிருதத்துல நிஷேதம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, விவேகம். இரண்டாவது படி வந்து நிஷேதம், நீக்குதல், நெகேஷன் அப்படின்னு சொல்றது. ஆங்கிலத்துல டிஸ்கிரிமினேஷன், இரண்டாவது நெகேஷன். நெகேஷன்னா நீக்குவது. எப்படி நீக்குவோம் அப்படின்னா, எதன் அடிப்படையில நீக்கிறோம்னா, இதுல எது உண்மைன்னு பார்க்கிறோம். இப்ப வந்து நமக்கு சில அரிசியை உற்பத்தி பண்ண உடனே இனி ஒரு ஃபேக்டரி ஓட ஆரம்பிச்சிடும், அரிசிய போல கல்ல உற்பத்தி பண்ற ஃபேக்டரி ஓட ஆரம்பிச்சிடும். நெல்ல அரிசியா மாற்ற ஃபேக்டரி எப்படி ஓடுதோ அதே போல இனியொருத்தர் இனியொரு உற்பத்தி செஞ்சிட்டு இருப்ப என்னன்னா, அரிசிய போலவே அந்த செங்கல்ல வந்து ஒரு அரிசிய போலவே போட்டு அதெல்லாம் கலக்குவார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒன்று போலயே இருக்கிறதுனால அதை நம்ம பார்த்து பிரித்து எதை நீக்குவோம், அரிசியை எடுத்து போட்டுட்டு கல்லையா நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு எடுத்துக்குவோம், எது ஆகாததோ எது அனர்த்தமோ அதை நீக்கிடுவோம். அனர்த்தம்னா என்ன, எது நமக்கு பிரயோஜனம் இல்லையோ, எது நிலையற்றதோ, எது நமக்கு வேண்டாமோ அதை நீக்குவோம். அப்படி நமக்கு எது வேண்டாம், அந்த பிரம்ம தத்துவமா வேண்டாம், அந்த அழியாத என்றும் உள்ள அனந்தமான பிரம்மத்தை வச்சுட்டு அதற்கு அப்பாற்பட்டதையெல்லாம் மாயையையும் ஜெகத்தையும் நீக்கணும். யாரிடத்துல, ஈஸ்வரன் இடத்தில். இப்ப ஈஸ்வரன் இடத்துல நிஷேதம் பண்ண வேண்டித்தது மாயையும், மாயையினுடைய உடலிலிருந்து வந்த மாயைங்கிற பீஜத்திலிருந்து வந்த இந்த உலகத்தையும் நீக்க வேண்டும். அப்படி நீக்கிட்டம்னா என்ன ஆயிடுது, அந்த தத்பதத்தை நம்ம சரியா புரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப ஈஸ்வரன் பதத்தை முதல்ல மாயையுடனும் உலகத்தோடு சேர்ந்து புரிந்து கொண்டு பிறகு என்ன செய்யறோம், அந்த ஈஸ்வரனிடத்தில் இருக்கின்ற மாயையையும் ஈஸ்வரனிடத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தையும் நீக்கிட்டு அந்த பிரம்மத்தையும் மட்டும் வச்சுக்கிறோம். அதே போல ஜீவனிடத்துல வந்து என்ன செய்ய போறோம், மூன்று சரீரத்தையும் நீக்க போறோம். நம்ம கிட்ட வந்து ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு மூணு உடலையும் நீக்கி இந்த மூணு உடலையும் விளக்கி கொண்டு வந்த ஆத்மாவை வச்சுட்டு இந்த ஆத்மாவும் இந்த மாயையும் உலகமும் நீக்கப்பட்ட அந்த பிரம்மனும் ஒன்று, அந்த ரெண்டும் வேறல்ல. இந்த மூன்று உடலுக்கு ஆதாரமா இருக்கிற அறிவும் இந்த உலகத்துக்கே ஆதாரமா இருக்கிற அறிவும் ஒன்றுதான். இந்த உலகத்தையும் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சோம், ரொம்ப சுலபமா மாயை உலகம்னு பிரிச்சோம். அதையே நம்ம மூணா வேணாலும் பிரிக்கலாம். மாயைங்கிறது காரணம், அதிலிருந்து வருவது சூக்ஷ்ம உலகம், அதிலிருந்து வருவது ஸ்தூல உலகம். அப்படி காரண உலகம், காரண பிரபஞ்சம், பிறகு சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம்னு இந்த மூன்று, காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், இந்த ஆத்மாவும் அங்கு பிரிக்கப்பட்ட பிரம்மனும் ஒன்றுங்கிற ஐக்கியத்தை பண்ணுவோம். இப்ப இந்த பாடலுக்குள்ள சென்றால் இங்க என்ன செய்கின்றார், பிரித்து நிஷேதத்தை செய்கின்றார், நீக்குதலை செய்கின்றார். அந்த நீக்குதல் எதன் அடிப்படையில் பிரித்தல், அதையும் இங்கு தாயுமானவர் சொல்லி இருக்கின்றார். எதை நீக்க வேண்டும் அதையும் இங்கு சொல்லி இருக்கின்றார். இப்ப பாடலுக்குள்ள போனா புரிகின்றதான்னு பார்ப்போமே. இப்ப நம்ம சொன்ன கருத்தெல்லாம் நானாக கற்பனை பண்ணி சொல்லல, எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீர்கள். இந்த இடத்துல இந்த ரெண்டு பாடல்ல சொன்ன கருத்தை தான் இதுவரை நம்ம பார்த்திருக்கோம். பாடலை பார்த்தா நமக்கு உங்களுக்கு இப்பொழுது புரிந்துவிடும். இப்ப எட்டாவது பாடலுக்கு போனோம்னா, உள்ளதும் இல்லதும் ஆய் முன் உற்ற உணர்வதுவாய் உன் உள்ளம் கண்டதெல்லாம் தல் என சொல்லி. இப்ப வந்து உள்ளதும் இல்லதும் ஆய்ங்கிறத இப்ப விட்டுட்டு உற்ற உணர்வதுவாய் அப்படிங்கிற இடத்துல என்ன பொருள்னு சொன்னா, சுட்டி அறியத்தக்க பொருளை அப்படின்னு அர்த்தம். உற்ற உணர்வதுவாய் என்றால் நீ பார்க்கின்ற பொருள்களை, நீ எதையெல்லாம் பார்க்கின்றாயோ, சுட்டி அறியத்தக்க பொருள்களை. அந்த பொருளை எது பார்க்குது, உன் உள்ளம் கண்டது எல்லாம். உன்னுடைய உள்ளம் என்றால் அறிவு, இங்கு உளம் என்றால் அறிவு. உன்னுடைய அறிவினால் அறியப்படுகின்ற அனைத்தையும், உன்னுடைய அறிவினால் அறியப்படுகின்ற அனைத்தையும் திருஷ்யம் அர்த்தம். என்ன செய்ய சொல்றார், தல் என சொல்லி. அதை தள்ளியுற்று அப்படிங்கிற, தள்ளியுற்றுன்னு என்ன அர்த்தம், நிஷேதம், நீக்கிவிடு, அது உண்மை அல்ல, நிலை அல்ல என்று நீக்கிவிடு. சரி, அடுத்த கேள்வி, உன்னுடைய உள்ளத்துல எவைகளையெல்லாம் நீ காண முடிகின்றது என்றால், இங்க இந்த இடத்துல ஈஸ்வர தத்துவத்தை பேசுறதுனால முதல் வரியில சொல்றார் உள்ளதும் இல்லதும் ஆகி. இந்த இடத்துல உள்ளது என்றால் நாம் அனுபவிக்கின்ற இந்த அனைத்து உலகம், உள்ளதுன்னா ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் அர்த்தம், நாம் அனுபவிக்கின்ற அனைத்து உலகம். இல்லது என்றால் மாயை, இங்க இல்லதுங்கிறது மாயையை குறிக்கின்றது. இதுவும் வந்து சாஸ்திரத்துல பயன்படுத்துகின்ற சொல். அதாவது சில சமயங்கள்ல வெளி தோற்றத்திற்கு வந்தத சத் என்றும் வெளித்தோற்றத்திற்கு வராதத அசத் என்றும் சாஸ்திரத்துல சொல்லப்படும். சத்துன்னு சொன்னா பல அர்த்தம் இருக்கு, ஒரு அர்த்தம் வெளித்தோற்றத்திற்கு வந்தது, அசத்துன்னு சொன்னா வெளித்தோற்றத்துக்கு வராதது. அப்போ மரத்தை சத்துன்னு சொல்லலாம், விதையை அசத்துன்னு சொல்லலாம். ஏன் அசத்துன்னு சொல்கிறீர்கள்னா அந்த இடத்துல பார்க்க முடியல, வெளித்தோற்றத்திற்கு வரல. அப்படி உள்ளது என்பது இங்கு வெளித்தோற்றத்திற்கு வந்துள்ளது என்று பொருள். அது எதுனா இந்த உலகம். பிறகு இல்லது என்றால் உன்னுடைய இந்திரியத்திற்கு வரவில்லை, அது எதுனா மாயை. அப்போ உள்ளதும் இல்லதும் ஆகி இருக்கின்ற வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகம், வெளித்தோற்றத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கின்ற மாயா என்ற தத்துவம், இந்த இரண்டையும், இந்த இரண்டு எப்படிப்பட்டதுனா திருக்திருஷ்ய விவேகத்தை சொல்றார், உற்ற உணர்வதுவாய், உணர்வதுவாய்னா இது உன்னுடைய அறிவில சுட்டி காட்டப்படும் அறியப்படும் பொருளாக இருக்கின்றது. வாய் உன் உள்ளம் கண்டது எல்லாம், இந்த இடத்துல சமஷ்டியை பத்தி பேசுறார், எல்லாம் அனைத்தையும் உன்னுடைய உள்ளத்தினால் அறியப்படுகின்ற அனைத்தையும் தல் என சொல்லி. தல் என்றால் இதையெல்லாம் நீக்கிவிடு. நம்ம முதல்ல வந்து பிரிச்சோம், எப்படி பிரிக்கிறோம்னா அறிபவன் உள்ளத்தினால் அறிபவன், உள்ளத்தினால் அறியப்படும் பொருள். இங்க அறியப்படும் பொருள் வந்து அனைத்து உலகமும், இதற்கு காரணமான மாயை. அதுதான் முதல் வரி, உள்ளதும் இல்லதும் ஆகி உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தல் என சொல்லி. என் ஐயன், அயன் என்றால் என்னுடைய ஐயன், இங்கு யார், ஈஸ்வரன், குரு, அந்த குருவானவர் இந்த வேலையை சொல்லி. இப்ப வந்து இவர் எப்படி பேசிக்கொண்டு வருகிறார், ஈஸ்வரனே குருவாக இருக்கின்றார்னு பேசி வருகிறார். அப்ப இந்த இடத்துல அயன் என்பது ஈஸ்வரனை குறிக்கின்றது. அப்போ அந்த ஈஸ்வரன் தான் எனக்கு குருவா இருந்து தல்ல, அந்த ஈஸ்வரன் என்ன செய்தார், இப்படியெல்லாம் என்ன செய்ய சொல்லி என்ன பண்ணினார் என்றால் என்னை தானாக்கி கொண்டான். என்னை வந்து தானாக்கி கொண்டான், தான்னா ஈஸ்வரன், என்னைனா ஜீவனை, இப்படியெல்லாம் பண்ணி என்னை வந்து அவனாக ஆக்கி கொண்டான். இது சாதாரண விஷயமா, நம்ம சம்சாரியா துயரப்பட்டு கொண்டு ஜீவனா இருக்கிற நம்மைய அந்த குருவாக இருக்கின்ற ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டாராம், அவராகவே மாற்றி விட்டாராம், ஈஸ்வரனாகவே மாற்றி விட்டாராம். இது ஒரு பெரிய விஷயம் அல்லவா. அதனால சொல்றார், தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி, சாமர்த்தியத்தை பார்னு சொல்றார். சாமர்த்தியம்னா திறமை, அந்த ஈஸ்வரனுடைய சாமர்த்தியத்தை பாரு, அவருடைய திறமைய பாரு, இப்படி இருந்த என்னை அவனாக ஆக்கி கொண்டார். இப்ப பகவானுடைய பெரிய வேலை என்னன்னு சொன்னா அவன் என்னை அவனாக்கி கொண்டான். அதான் சொல்றார், ரொம்ப அழகான பாடல், பெரிய வேதாந்த தத்துவத்தை இப்படியே ரொம்ப எளிமையா நமக்கு காட்டிட்டு போற. இப்ப என்னை தானாக்கி கொண்ட, தான் சொன்னா என்னை, ஜீவனாகிய என்னை தான் ஈஸ்வரனாக ஆக்கி கொண்ட சமர்த்தை பார், சமர்த்தை பார்னா சாமர்த்தியத்தை, திறமையை பார், மேன்மையை பார், விபூதியை பார். அப்ப இங்க என்ன செய்திருக்கார், ஒருவன் தது என்ற பதத்தில், ஈஸ்வரன் என்ற சொல்லில் இருக்கின்ற மாயை, பிறகு பிரபஞ்சம், இந்த ரெண்டையும் நீக்கணும். எப்படினா இவைகளெல்லாம் என்னுடைய அறிவுக்கு பொருளாக வருகின்றது. திருக் திருஷ்ய விவேகம், நான் அறிபவன், இந்த உலகமும் இதற்கு பீஜமாக இருக்கின்ற மாயையும் இது வந்து விஷயங்கள் தான், அறியப்படும் பொருள் தான், ஆகவே இதை நான் நீக்குகின்றேன்னு நீக்கி முதல்ல பிரிச்சு ரெண்டாவது நீக்கி மூணாவது படி என்னன்னா ஐக்கியம். இதுதான் வேதாந்தமே, பிரித்தல் நீக்குதல் ஐக்கியப்படுத்துதல். ஐக்கியம்னா சேர்த்தல், அதையும் இங்க சொல்லியிருக்கார். என்னை தானாக்கி கொண்டான், அதுதான் ஐக்கியம். அதாவது உணர்வதுவாய் அப்படிங்கிறது பிரித்தல், உள்ளது இல்லது தல் என சொல்லிங்கிறது நீக்குதல், பிறகு என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி, அவன் வந்து என்னை அவனாக ஆக்கி கொண்டான். இது வந்து ஈஸ்வரனுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி ஈஸ்வரனை பற்றிய விசாரத்தை பண்ணி ஐக்கியத்தை சொன்னார். இப்ப இந்த பாடல் இப்பொழுது நமக்கு புரிந்திருக்கும். இப்ப மீண்டும் இந்த பாடலை பார்த்தால், உள்ளதும் இல்லதுமாய், அதாவது சத்தாக அகத்தாக அல்லது ஜெகத்தாக மாயையாக இருக்கின்ற, முன் இருக்கின்ற, நமக்கு முன்னாடி இருக்கின்ற உற்ற உணர்வதுவாய், அறிவினால் பார்க்கப்படுவதாக இருக்கின்ற இவைகளை, இவைகளெல்லாம் எதுனா உள்ளம் கண்டது எல்லாம், உன்னுடைய உள்ளத்தினால எவைகளையெல்லாம் பார்க்கின்றையோ அவைகள் அனைத்தையும் தல் என சொல்லி. உபனிஷத்துல இதத்தான் நீதி நீதி என்று சொல்லப்படும், ந இதி ந இதின்னு உபனிஷத் அப்படி தள்ளும், இது அல்ல இது அல்ல. அதே போல அதைத்தான் சொல்ற, தல் என சொல்லி அயன், அதாவது இறைவன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி, அவன் வந்து என்னை அவனாக ஆக்கி கொண்டான். இனி நான் எப்படி அவனாக ஆவேன், இப்ப என்னிடத்துல நான் என்ன பண்ணணும், நான் போய் ஈஸ்வரனாகவே ஆகணும், பிரம்மனாகவே ஒன்றாகணும்னு சொன்னா என்னிடத்துல எதை நான் நீக்க வேண்டும், எல்லா அசுத்தத்தையும் நம்ம வச்சுட்டு பகவான் கிட்ட போய் ஒன்னாக முடியாதல்லவா, அப்ப என்னிடத்தில் நான் நீக்க வேண்டியது எது, அந்த சந்தேகம் வருகிறது அல்லவா. அதற்கு ஒன்பதாவது பாடலில் விளக்கம் வருகின்றது. அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலை எடுத்துக் கொள்ளலாம்.